إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وسندنا وشفينا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஸரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்துக்கு ஒளி கொடுக்க உதயமான அல்லாஹ்வுடைய ஹபீப் இமாமுல் அம்பியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமும் இதுவே, அந்த ஒளிமயமான சூரியன் உலகத்தை விட்டு மறைந்த மாதமும் இதுவே. அவர்களுடைய மறைவுக்கு சுமார் 93 நாட்களுக்கு முன்பாக துல்ஹஜ் மாதம் வெள்ளிக்கிழமை தினம் அரபாவுடைய நாள், அரபாவுடைய மைதானத்தில் சூரா மாயிதாவுடைய 3வது வசனம் அருளப்படுகிறது. அவ்வசனத்தின் இறுதியில் அல்லாஹு தஆலா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய தீனை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்ற பிரகடனத்தை அந்த ஆயத்தினூடாக அல்லாஹு தஆலா தீனுடைய பரிபூர்ணத்துவத்தையும் தீனுடைய முழுமையான எல்லா விடயங்களையும் உள்வாங்கக்கூடிய பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெரிவித்தான். இந்த வசனத்தில் தீன் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது, அது நிரப்பமானதாக ஆக்கப்பட்டு விட்டது என்ற அறிவித்தல். மற்றும் ஒரு வசனம் சூரா பக்கராவினுடைய 208வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமானுடையவர்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ற கட்டளையை அந்த வசனம் பிறப்பிக்குகிறது. மறுபுறத்தில் ஆல் இம்ரானுடைய 102வது வசனம் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் பரிபூர்ணமான முஸ்லீம்களாக ஆகாமல் மரணித்து விடாதீர்கள், மரணத்துக்கு முன்பாக உங்களை இஸ்லாத்திலே பரிபூர்ணமானவர்களாக முழுமையானவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள், முழு முஸ்லிமாக வாழ்ந்து மரணியுங்கள் என்ற கட்டளையை அந்த வசனம் பிறப்பிக்குகிறது. இந்த மூன்று வசனங்களும், முதல் வசனம் மாயிதாவுடைய வசனம், இந்த தீன் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட முழுமையான மார்க்கம் என்று பிரகடனம் செய்கிறது. பக்கராவுடைய அந்த வசனம், முழுமையாக இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்பிக்குகிறது. ஆல் இம்ரானுடைய வசனம், நீங்கள் முழுமையான முஸ்லீமாக ஆகாமல் மரணித்து விடாதீர்கள் என்ற உத்தரவை பிறப்பிக்குகிறது. இந்த மூன்று வசனங்களுடைய ஒளியில் எமக்கு எழுகின்ற கேள்வி என்னவென்றால், முழுமையான தீன் என்பது என்ன, பரிபூர்ணமான இஸ்லாம் என்பது என்ன என்ற கேள்விக்குரிய விடையை நாங்கள் சுருக்கமாக இன்றைய குத்துபாவிலே நாங்கள் பார்த்து எங்களை முழு முஸ்லிம்களாக, முழுமையான ஒரு முஸ்லீமாக மாற்றிக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. அன்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் அது பரிபூர்ணத்துவம் வாய்ந்தது, மனிதனுடைய உணர்வுகளை தொடுகின்ற மார்க்கம், மனிதனுடைய யதார்த்த நிலைகளையும் உணர்வுகளையும் புரிந்து அறிந்து அதற்கு ஏற்றால் போல் சட்டங்களையும் வழிகாட்டல்களையும் வகுத்து தருகின்ற அற்புதமான ஒரு மார்க்கமே இஸ்லாம். முழுமையான இஸ்லாத்தை ஐந்து அடிப்படையான அம்சங்களில் சுருக்கி அறிஞர்கள், மார்க்க அறிவாளிகள் ஐந்து அடிப்படைகளிலே சுருக்கி சொல்கிறார்கள். ஐந்து சப்ஜெக்டுகளை கொண்ட ஒரு முழுமையான பாடத்திட்டம் இஸ்லாம். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் ஒவ்வொரு பாடத்திலும் நாங்கள் சித்தி அடைய வேண்டும். ஏதாவது ஒரு பாடத்தில் நல்ல புள்ளிகளை பெற்றிருக்கிறோம், மற்றுமுள்ள பாடங்களில் நல்ல புள்ளிகளை பெறாவிட்டால் சராசரியை பார்க்கின்ற போது அவர் சித்தி அடையாத, பாஸ் ஆகாத ஒரு மாணவராகவே கருதப்படுவார். எனவே முழுமையான இஸ்லாத்தை நாங்கள் ஐந்து சப்ஜெக்டுகளை கொண்ட ஒரு பாடத்திட்டம், தத்துவ ரூபமான பாடத்திட்டம், செயல் வடிவமான பாடத்திட்டம், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை வழிகாட்டல் என்று நாங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம். அதன் முதலாவது பகுதி அல் ஈமானியாத், அல் ஏத்திகாத், கொள்கை நம்பிக்கை உள்ளத்தோடு தொடர்பு பட்டது. நாம் கொள்கைவாதிகள் சகோதரர்களே, படைத்த ரப்பை ஏற்ற, அவனுக்கு அடிமைப்பட்டு வாழுகின்ற கொள்கை பிடிமானம் உள்ளவர்கள், யாருக்கும் எவருக்கும் அடிமையாக மாட்டோம், அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமையாக உலகத்தில் அவனுடைய கட்டளைகளை அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுடைய ஒளியிலே நாங்கள் பின்பற்றுவோம், அல்லாஹுவை முழுமையாக நம்புவோம், அல்லாஹு தாலாவின் மீது நேசம் கொள்ள வேண்டும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமானுடையவர்கள் அல்லாஹுவை மிக அதிகமாக, அஷத்து ஹுப்பன் கடினமாக நேசிப்பவர்களாக இருப்பார்கள். ஈமானுடைய அடையாளம் அல்லாஹுவை நேசிப்பது. அல்லாஹு தாலா எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை நினைத்து, அவன் எங்களுக்கு அருளுகின்ற பாக்கியங்களை நினைத்து அல்லாஹுக்காக உள்ளத்தை அர்ப்பணிப்பது. அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் எனக்கு தேவை, யாரு சிரிக்கட்டும், யாரு பழிக்கட்டும், யாரு எதுவும் சொல்லட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை, அல்லாஹு தாலா என்னுடன் கோபப்பட்டு விடக்கூடாது, அல்லாஹு தாலாவுடைய பொருத்தம் எனக்கு தேவை என்று அல்லாஹு தாலாவை நோக்கி பயணிக்குகின்றவர்கள் நாம். எனவே ஈமான் என்று சொல்கையில் அது உள்ளத்தோடு தொடர்பு படுகிறது. எமது உள்ளம் படைத்த ரப்பு, உலகத்தை, வானத்தை, பூமியை, சூரியனை, சந்திரனை, அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அந்த ரப்போடு எங்களுடைய உள்ளங்கள் தொடர்பாக வேண்டும். அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காகவே வாழுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை தேடுகின்றவர்களாக ஆக வேண்டும். ஈமான் என்று சொல்லுகின்ற போது அதனுடைய ஒரு பகுதி அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எமக்கு அறிமுகப்படுத்தி அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை எம்பரை சேர்த்து வைப்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இமாமுல் அம்பியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பதன் அடையாளமாக அவனுடைய ஹபீபை பின்பற்றுவது அல்லாஹ்வை நேசிப்பதின் அடையாளம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ஆனால் அல்லாஹ் தஆலா என்னை நேசிக்க வழி என்ன? அவனுடைய ஹபீபு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு காட்டுவது, அவர்கள் மீது சலவாத்து சொல்வது, அதிகமாக அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் வாழ்விலே எடுத்து நடக்க பின்பற்ற உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்த, அதுதான் எனது கலாச்சாரம், அதுதான் எங்களுக்குரிய உயர்ந்த பண்பாடு, வாழ்க்கை நெறி என்பதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை நேசித்து அதை பின்பற்றுவதும் அதை உலகத்தில் பரப்புவதும் ஈமானினுடைய ஒரு அம்சம், ஒரு பகுதி சகோதரர்களே. எனவே இஸ்லாத்தினுடைய 5 அடிப்படைகளில் முதலாவது அடிப்படை ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹுவை ஈமான் கொள்வது, அல்லாஹு தாலாவை முழுமையாக நம்புவது, அல்லாஹுடைய அச்சமுடையவர்களாக வாழ்வது. தக்குவா ஒவ்வொரு குத்துபாவிலும் ஹதீப் அவர் எந்த தலைப்பில் பேசினாலும், எந்த மொழியில் குத்துபா செய்தாலும், இறுதியாக ஆரம்பமாக தக்குவாவை பற்றி வசியத்து செய்வதை ஷர்த்தாக, நிபந்தனையாக ஷரியத் ஆக்கியிருக்கிறது. ஏன்? முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுவாதிபு அலல் வசியத்தி பித்தக்வா ஃபீ குதுபத்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குதுபாக்களில் வளமையாக தொடர்ச்சியாக தக்குவாவை கொண்டு வசியத்து செய்வார்கள். யாரு என்ன தலைப்பிலே குத்துபா செய்தாலும் அவர் தக்குவாவை பற்றிய வசியத்தை செய்தாக வேண்டும். ஏன்? தீனுடைய அடிப்படை இறையச்சத்திலே இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால் எங்களுடைய மார்க்கம், நாங்கள் பின், எங்களுடைய நடவடிக்கைகள் வெளி நடிப்பாக மாறிவிடும், நாடகமாக ஆகிவிடும். மக்களுக்கு மத்தியில் ஒரு விதமாக வாழுவார், மக்கள் இல்லாத இடத்தில், அறிமுகம் இல்லாத இடத்தில், தனிமை என்று வருகின்ற போது அவர் வேறொரு மனிதராகவே மாறிவிடுவார். இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா இல்லை என்றால் ஒருவரை ஒருவர், ஒரு சாராரை ஒரு சாரார் ஏமாற்றுகின்ற நிலைதான் உருவாகும். பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் தவறு செய்வார்கள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர்கள் பாவம் செய்வார்கள், கணவனை ஏமாற்றி மனைவி தவறு செய்வார், மனைவிக்கு தெரியாமல் கணவன் தவறு செய்வார், ஆசிரியருக்கு தெரியாமல் மாணவர்கள், மாணவர்களுக்கு தெரியாமல் ஆசிரியர்கள், தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி, முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி என்று ஒரு சாரார் இன்னொரு சாராரை ஏமாற்றி அவர்களுடைய கண்களுக்கு திரையை போட்டு தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் செய்வார்கள். இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்குவா, அல்லாஹ் எங்களுக்கு அதை நசீபாக்க வேண்டும். அது வறுமையானால் யாரு பார்க்கட்டும், யாரு பார்க்காமல் இருக்கட்டும், உள்ளூரில் இருந்தால் என்ன, வெளியூரில் இருந்தால் என்ன, தனி அறையில் இருந்தால் என்ன, கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் என்ன, திறக்கப்பட்டிருந்தால் என்ன, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அச்சம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நான் இதை செய்ய மாட்டேன் என்ற அல்லாஹ்வுடைய அச்சம் அவனை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும், அவனை பாதுகாக்கும் சகோதரர்களே. எனவே இறையச்சம் ஈமானுடைய அடிப்படையான விடயம். இறையச்சத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாக்குகள், வாக்களிப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல குர்ஆனிலே. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம் அனைவர்களையும் முழுமையான ஈமானும் இறைச்சமுடையவர்களாக எம்மையும் எமது சமூகத்தையும் குடும்பத்தையும் மனைவி பிள்ளையர்களை மாற்றி அருள்வானாக. இஸ்லாத்தினுடைய இரண்டாவது பகுதி இபாதத், வணக்க வழிபாடுகள். உள்ளத்தில் உள்ள ஈமானை வெளிப்படுத்துகின்ற ஒரு வெளிப்பாடாக நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை நிரூபிக்குகின்ற நிலையாகத்தான் ஷரியத் இபாதத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறது. உள்ளத்திலே மறைந்திருக்கின்ற அந்த ஈமானை இபாதத்துகளின் ஊடாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், மிக பெரியவன் என்ற அழைப்பை கேட்டதும் எங்களுடைய வேலைகள், சோழிகள், காரியங்கள், கருமங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பள்ளியை நோக்கி வருகிறோம். அல்லாஹ்வினுடைய அழைப்பை மதித்து அல்லாஹ்வுக்கு முன்பாக வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறோம். இந்த தக்பீருக்கு பெயர் தக்பீரத்து தஹரீம், ஹராமாக்கும் தக்பீர். தொழுகை முதல் தக்பீர், அதனுடைய பெயர் ஹராமாக்கும் தக்பீர். எதனை ஹராமாக்குகிறது? தக்பீருக்கு முன்பாக சாப்பிடுவது ஹலால், சிரிப்பது ஹலால், கதைப்பது ஹலால், உறங்குவது ஹலால். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுக்கு முன்பாக தக்பீர் கட்டியதும் ஹலாலாக இருந்த சாப்பாடு ஹராமாகி விடுகிறது. சிரிப்பும் தூக்கமும் கதைப்பதும் ஹராமாகி விடுகிறது. தொழுகையிலே நுழைந்த பிறகு ஒருவன் சாப்பிட்டால் அது தொழுகையை பாத்திலாக்கிவிடும். சிரித்தால் கதைத்தால் தொழுகையை பாத்திலாக்கிவிடும். ஏன்? இப்போது கதைக்குகின்ற சிரிக்குகின்ற நேரம் அல்ல. ஃபைனல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு உறவாடுகிறார், கதைக்குகிறார், பேசுகிறார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இபாதத்துகள் என்று சொல்கையில் தொழுகை, நோன்பு, குர்ஆனுடைய ஓதுதல், திக்ர் செய்தல், துஆ கேட்பது, இவைகளையெல்லாம் நாங்கள் இபாதத்தாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இபாதத்தினுடைய ஒரு மறுபக்கம், ஒரு மறு சைடு இருக்குகிறது. இபாதத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் இபாதத்தாக பார்க்குகிறோம், விளங்குகிறோம். இபாதத்தினுடைய மறுபக்கம் பாவங்களை விடுவது. செய்ய சொன்னவற்றை செய்வது எப்படி இபாதத்தோ, செய்ய வேண்டாம் என்று தடுத்த பாவங்களை விடுவதும் இபாதத். அது இபாதத்தினுடைய ஒரு மறுபக்கம். சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகுவதற்குரிய வழியை சொன்னார்கள். ஆபதன்னாஸ், மக்களில் மிகப்பெரிய ஆபிதாக, வணக்கசாலியாக மாறுவதற்கு வழி சொன்னார்கள். என்ன? ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிங்கள், ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுங்கள், இரவெல்லாம் நின்று வணங்குங்கள். இல்லை, அதை சொல்லவில்லை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இத்தகி மஹாரிம் அல்லாஹ் தக்குன் அபதன்னாஸ், அபூ ஹுரைராவே, அல்லாஹ் ஹராமாக்கிய பாவங்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாக மாறிவிடுவீர்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகளில் கூடுதலான கருத்தனை காட்டுகிறோம். ஜிக்ருகள், திலாவத்துகள், இபாதத்துகள், அமல்களை செய்கிறோம். மறுபுறத்திலே பாவங்களுடைய பகுதியில் கவனஹீனமாக இருக்குகின்ற காரணத்தினால், கண்ணினாலான பாவங்கள், நாவினாலான பாவங்கள், சம்பாத்தியத்திலே உள்ள ஹராம்கள், குடும்ப உறவுகளிலே உள்ள ஹராம்கள், இந்த பாவங்கள் நிறைய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இபாத அமல்கள் செய்கின்ற அமல்களுடைய ரூஹானியத், ஆன்மீக வலிமை, துஆவினுடைய சக்தி, இந்த குர்ஆன் ஓதுவதோ அல்லது தொழுகையோ, ஜிக்ரோ, ஹஜ் உம்ராவோ, இந்த இபாதத்துகளுடைய சக்தியை அந்த பாவங்கள் இல்லாமலாக்கி விடுகிறது. நோம்பு நோக்குகிறோம், ஆனால் மறுபுறத்திலே பாவங்களை விடுவதிலே நாங்கள் கவனக்குறைவாக இருக்குகிறோம். அதனால இந்த இபாதத்துகளின் ஊடாக வரவேண்டிய பரக்கத்துகளை, இபாதத்துகள் மூலமாக அடைய வேண்டிய ஆன்மீக சக்தியை, துஆவினுடைய கூவத்தை, தாக்கத்தை நாங்கள் இழந்து விடுவதன் காரணம், மறுபுறத்திலே பாவங்களுடைய கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீனுடைய, இஸ்லாத்தினுடைய இரண்டாவது அடிப்படை இபாதத், அதில் இரண்டு பகுதி. ஒன்று, செய்ய வேண்டிய சொல்லப்பட்ட ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பது இபாதத். செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடப்பதும் இபாதத். பஜாரில் இருக்கிறார், பள்ளியில் இருந்து தொழுவதை இபாதத் என்று நாங்கள் பார்க்கிறோம். பஜாரில் இருந்து பொய் சொல்வதை விடுவதை நாங்கள் இபாதத்தாக பார்ப்பதில்லை. பஜாரில் இருந்து அளவை நிறுவையில் மோசடி செய்யாமல் நேர்மையாக நியாயமாக நடக்குகிறார், அதை இபாதத்தாக நாங்கள் கருதுவதில்லை. கொடுக்கல் வாங்கலிலே, குடும்ப உறவுகளிலே எவ்வளவோ தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஹராம் பாவங்கள், அதை விட்டு தவிர்த்து கொள்வது, அல்லாஹ்வுக்காக அவற்றை விடுவது, அது இபாதத் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம், பரிபூர்ணமான இஸ்லாம் என்னும் தீனினுடைய மூன்றாவது பகுதி முஆஷரா, குடும்பவியல். குடும்பம் என்று சொல்கையில் எங்களுடைய பார்வையில் வெறும் கணவன் மனைவி பிள்ளைகள் இதுதான் என் குடும்பம் என்று நாங்கள் குடும்பத்துடைய வட்டத்தை சுருக்கி விடுகிறோம். ஆனால் இஸ்லாமிய இஸ்லாத்துடைய பார்வையில் குடும்பம் என்று சொல்கையில் அது நாலு கட்டங்களை கொண்ட ஒரு விசாலமான வட்டம். குடும்பத்தில் முதல் இடத்தில், முதல் கட்டத்தில் இருப்பவர்கள் எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள். பெற்றெடுத்த பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு, மறந்துவிட்டு, அவர்களை ஓரம் தள்ளிவிட்டு எனக்கு என்ற குடும்பம் ஒன்று கிடையாது. மனைவி, அது பிறகு வந்த உறவு. பிள்ளைகள், அது பிறகு வந்த சொந்த உறவு. மனைவியை மனைவியாக்க முந்தி நான் எங்கே இருந்தேன், அதற்கு முந்தி எனக்கு ஒரு குடும்பம் இல்லையா? என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் எமது குடும்பத்தின் முதல் கட்டத்தில் இருப்பவர்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையில் இருக்குகின்றவர்களில் யார் யாருடைய தாய் தகப்பன் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் பெரிய பாக்கியசாலிகள். உங்களுடைய மிகப்பெரும் செல்வம் தோட்டமோ வயலோ கடையோ வீடோ அல்ல, உங்களுடைய உயிரோடு இருக்குகின்ற வயோதிபமான தாய் தகப்பன். இந்த உடலிலே பலம் இருக்குகின்ற இந்த பருவத்தில் தாயும் தகப்பனும் அல்லது இருவரில் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கிறார்களா, அவர்கள்தான் எங்களுடைய பெரும் செல்வம். அவர்களை நன்றாக நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, குடும்பவியலை பற்றி தனியாக விரிவாக இன்று மகரிபுக்கு பிறகு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இஸ்லாமிய குடும்பம் என்பதன் முதல் கட்டம் பெற்றோர்கள். இரண்டாவது கட்டத்தில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? சிறு வயதிலே எங்களோடு ஒன்றாக பிறந்து, ஒரே தாய் தகப்பனுக்கு சகோதர சகோதரிகளாக பிறந்து, அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளாக அந்த பாசத்தோடு ஓடி ஆடி விளையாடி, ஒன்றாக பள்ளிக்கூடம் சென்று, ஒன்றாக பாடசாலைக்கு சென்று வளர்ந்த அந்த பாச உறவுகள், சகோதரிகள் சகோதரர்கள், இவர்கள்தான் எமது குடும்பத்தின் இரண்டாவது கட்டம். அந்த சகோதரத்துவ உறவுகளை பலர் மறந்து விடுகிறார்கள். வசதி வாய்ப்பு வந்ததும் மனைவி பிள்ளைகள் என்று தனக்கு ஒரு தனியான நிலை உருவானதும் அந்த பழைய இரண்டு உறவுகளையும் மறந்து விடுகிறார்கள். மனைவியின் உறவு நிச்சயம் அது குடும்பத்தின் மூன்றாவது கட்டம். இந்தி வந்த உறவுதான் முந்திய உறவுகளை மிஞ்சி விடுகின்ற ஒரு வித்தியாசமான உறவு, கணவன் மனைவி என்ற உறவு. ஆனாலும் இந்த உறவு முந்திய ரெண்டு உறவுகளை வலுப்படுத்துகின்ற உறவாக மூன்றாவது உறவு அமைய வேண்டும். இந்த உறவு வந்ததும் தாய் தகப்பனை உதறி தள்ளி, மாமா மாமியை தள்ளிவிட்டு, சகோதர சகோதரிகளை பகைத்துக் கொண்டு, இந்த மூன்றாவது உறவு முந்திய இரண்டு உறவுகளையும் ஒதுக்குகின்ற உறவாக, கசப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்துகின்ற உறவாக ஆகாமல், இந்த மூன்றாவது உறவு முந்திய இரண்டு உறவுகளையும் அரவணைத்துக் கொள்கின்ற, அரவணைத்துக் கொண்டு அவர்களை ஆதரிப்பதற்கு துணை நிற்குகின்ற உறவாக மாறுகின்ற போதுதான் இந்த மூன்றாவது உறவு செழிப்பான சிறப்பான மகிழ்ச்சிகரமான உறவாக மாற முடியும். எமது குடும்பம் என்பதனுடைய நாலாவது கட்டம், இந்த மூன்றாவது உறவு வந்ததும் எமக்கு கிடைத்த பிள்ளை செல்வங்கள், பிள்ளை பாக்கியமாக எமக்கு கிடைத்த குழந்தைகள், அது குடும்பத்தின் நாலாவது கட்டம். அன்பான சகோதரர்களே, அந்த பிள்ளைகளை நல்லொழுக்கத்துடன் வளர்த்து, நன்று கண்காணித்து, பாதுகாத்து, இஸ்லாத்தின் செல்வங்களாக, சொர்க்கத்தின் சொத்துகளாக அவர்களை மாற்றுகின்ற பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு சமூகத்துக்கு நல்ல பல சேவைகளை ஆற்றுகின்ற பிள்ளைகளையும் தலைமுறையும் உருவாக்கிவிட்டு போகுகின்ற பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குகிறது. பிள்ளைகள் என்பவர்கள் வளருபவர்கள் அல்ல, அவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். மரம் செடிகொடி வளர்கின்ற மரம் செடிகொடி ஒன்று இருக்குகிறது, அது காட்டிலே வளரும், அதற்கு ஒரு முறையில்லை, அளவில்லை, கண்டவாறு வளரும். இன்னொன்று வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற செடிகொடிகள், பூக்கண்டுகள், மலர் செடிகள், அது வளர்க்கப்படுகிறது, அது முறையாக, அது வெட்டப்பட்டு முறையாக கண்காணிக்கப்பட்டு அழகான முறையில் வளர்க்கப்படுகிறது. பிள்ளைகள் வளரட்டும் என்று விட்டுவிடுவது அல்ல. இன்றைய ஐரோப்பிய கலாச்சாரம், பிள்ளைகளை வளர விடுங்கள், அவர்களை கட்டுப்படுத்தக் கூடாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக கேஸ் போடலாம், பிள்ளைகளை அடக்கக்கூடாது, சுதந்திரமாக மனித உரிமை என்ற பேரிலே அவர்களை கண்டவாறு அவிழ்த்து விட வேண்டும், எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, அவர்களுடைய ஆசைகளை எப்படியும் அவர்கள் பூர்த்தி செய்வதற்காக உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இன்று வழிகாட்டப்படுகிறது. செடி கொடிகள், காட்டினுடைய செடி கொடிகள் வளர்வதைப் போன்று பிள்ளைகளை வளர விடுங்கள், வளர்க்காதீர்கள் என்று சொல்கிறது இஸ்லாம். சொல்லுகிறது பிள்ளைகள் வீட்டு செடி கொடிகளை போன்று கண்காணித்து வளர்க்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுடைய முடி எப்படி வெட்டப்பட வேண்டும், அவர்களுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும், ஆடையினுடைய உயரம் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் யாரோடு சேருகிறார்கள், யாரோடு பழகிறார்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்குகிறது, அவர்களுடைய பண்பாடுகள் ஒழுக்கம் பணிவு எப்படி இருக்குகிறது. இந்த உயர்ந்த குணங்கள், உயர்ந்த பண்புகள் அந்த பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்களின் ஊடாக உருவாக்கப்பட வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய மூன்றாவது அடிப்படை குடும்பவியல், அது விரிவாக பேசப்பட வேண்டிய தேவையுள்ள ஒரு அம்சம். அது நாலு கட்டங்களை கொண்டது. பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் என்ற நாலு கட்டங்களை கொண்ட ஒரு வட்டத்தை கொண்ட குடும்பம்தான் இஸ்லாமிய பார்வையில் குடும்பம் என்று சொல்வது. அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்களில் நான்காவது பொருளாதாரம். இஸ்லாமிய பொருளாதாரம் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், உண்மை, பிறருக்கு நலன் புரிதல், சமூகத்துக்கு சேவையாற்றுதல் என்ற அடிப்படைகள் மீது கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. இன்று உலகத்தினுடைய கேபிட்டலிசம், முதலாளித்துவம், இன்றைய உலகத்தின் பொருளாதாரம் எது எப்படியானாலும் பரவாயில்லை, கலாச்சாரம் சீர்கெட்டு போகட்டும், ஆபாசங்களும் அசிங்கங்களும் பரவட்டும், பிரச்சனை இல்லை, பணம் சேர்ப்பது, பணம் திரட்டுவது அது எப்படியானாலும் சரி, வட்டி எடுத்து கஷ்டத்தில் இருப்பவனுக்கு உதவி செய்வதுதான் மனிதநேயம். ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான், தர்மம் செய்யுங்கள், முடியாவிட்டால் கடன் கொடுங்கள். இந்த ரெண்டையும் தாண்டி அவனுடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் பயன்படுத்தி நான் பணம் தருவேன், பணத்துக்கு பகரமாக பணம் வேண்டும், மனமில்லாத மனோநிலையின் வெளிப்பாடுதான் இந்த மனித நேயத்துக்கே மாற்றமான கோட்பாடுதான் வட்டி. ஒருவன் கஷ்டப்படுகிறானா, திருமண நேரத்தில் சிரமப்படுகிறான், ஒரு வியாபாரத்தை தொழிலை துவங்கிக் கொள்ள ஒரு முதல் தேதி கஷ்டப்படுகிறான், ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள கஷ்டப்படுகிறான், அவனுக்கு தர்மமாக கொடுங்கள். முதல் கட்டத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டல், முடியாதா தர்மம் செய்கின்ற அளவுக்கு அந்த அளவு இல்லையா, கடனாக கொடுத்து உதவுங்கள். கடனை பற்றி இஸ்லாம் இவ்வளவு விரிவாக அதனுடைய சிறப்புகளை சொல்கிறது. தர்மமும் இல்லை கடனும் இல்லை, இந்த இரண்டையும் தாண்டி வட்டி அவனுடைய கஷ்டத்தை சிரமத்தை துயரத்தை வாட்டி வதட்டி அவனுடைய வியர்வையை சிந்தி நான் பணம் திரட்டுவேன் என்ற பணம் ஈட்டுகின்ற அந்த மனோநிலை மனித நேயத்துக்கே முரணான மனிதாபிமான தன்மைகளுக்கு மாற்றமான மிக மோசமான ஒரு தன்மை. மிருகங்கள் கூட, ஒரு மிருகம் கஷ்டத்தில் விழுந்து விட்டால் குழியில் விழுந்து விட்டால் பதறிக்கொண்டு அந்த மிருகத்தை குழியிலிருந்து தூக்கிவிட உதவுகின்றது. உதவி மனப்பான்மை மிருகத்திடமே இருக்குகின்ற போது கஷ்டத்தில் இருப்பவனை வாட்டி வதட்டி அவனிடத்தில் இருந்து பணத்துக்கா பகரமாக பணத்தை வாங்குவது இஸ்லாம் இதனை மிக மோசமான பாவமாக அல்லாஹ்வுடனேயே போருக்கு தயாராகுகின்ற கொடூரமான பயங்கரமான பாவமாக பிரகடனப்படுத்துகிறது குர்ஆன். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், நாம் ஒருவரோடு கொடுக்கல் வாங்கல் செய்தால் இந்த கொடுக்கல் வாங்கலுடைய ஒப்பந்தம், அது விற்றாலும் சரி வாங்கினாலும் சரி வாடகைக்கு கொடுத்தாலும் சரி வாடகைக்கு எடுத்தாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி கடன் எடுத்தாலும் சரி, இரண்டு நபர்களுக்கிடையில் பொருள் சம்பந்தப்படுகின்ற போது இஸ்லாமிய வழிகாட்டல் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், அந்த ஒப்பந்தம் அந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கலுடைய உறவு இவ்விருவருடைய உறவை வளர்த்துவிட வேண்டும். அவரிடம் கொடுக்கல் வாங்கல் செய்தேன், அவர்தான் மனிதரப்பா, அவரை போன்ற ஒரு ஆளை நான் பார்க்கவில்லை, எவ்வளவு தன்மையுள்ளவர், எவ்வளவு நேர்மையுள்ளவர், எவ்வளவு நியாயமானவர், எவ்வளவு உண்மையானவர் என்பதை அந்த கொடுக்கல் வாங்கலுடைய உறவு அந்த ஒப்பந்தம் இருவருடைய உயர் பண்புகளை மனித நேயத்தை வெளிப்படுத்தி இருவரையும் இணைத்து அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அதிகப்படுத்தி இஸ்லாம் அல்லாத பிறராக அந்நியராக இருந்தால் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்குகின்ற ஈர்ப்பு சக்தி உடையதாக இஸ்லாமிய பொருளாதாரம் இருக்குகிறது. இஸ்லாத்தில் இல்லாத ஏனைய மத சகோதரர்கள் முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்தால் முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய மையப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வழிகாட்டலின் பேரிலே உள்ள பொருளாதார கொடுக்கல் வாங்கல் முறைகள் அணுகுமுறைகள் அவர்களை இஸ்லாத்தின் மீது பாசத்தையும் முஸ்லிம்கள் மீது நேசத்தையும் ஏற்படுத்தி முஸ்லிம்களிடம்தான் வாங்க வேண்டும், விற்றால் முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், கடன் கொடுப்பதா முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும், எனது கடையை ஒரு முஸ்லிம் வாடகைக்கு எடுக்க மாட்டாரா, எங்காவது ஒரு முஸ்லிம் என் வீட்டை வாடகைக்கு எடுப்பதற்கு கிடைக்க மாட்டாரா, முஸ்லிம்களுடைய கடை எங்கே, முஸ்லிம்களிடம் தான் நான் வாங்குவேன் நான் விற்பேன் என்ற மனோநிலைக்கு அவர்களை ஆளாக்குகின்ற அளவுக்கு இஸ்லாமிய பொருளாதாரம் மனித நேயத்தையும் நம்பிக்கை நேர்மை நியாயம் கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு உதவுவது விட்டுக் கொடுப்பு போன்ற அற்புதமான அடிப்படைகளை கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்றம் செய்கின்ற போது இவனெல்லாம் ஒரு மனிதனா, இதற்கு பிறகு இவனிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் நான் பழி வாங்குகிறேன் என்று பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களோ அந்த ஒப்பந்தங்களோ இருவரையும் பிரித்து விட்டு இருவரையும் மூட்டி விடுகின்ற விதத்தில் அமையக்கூடாது என்ற கருப்பொருளை மையப்படுத்தியே இஸ்லாமிய பொருளாதாரத்தின் சட்டதிட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை சகோதரர்களே, உண்மை இஸ்லாமிய பொருளாதாரத்தின் கருப்பொருள் அதுதான். பிற மதத்தவர்களோடு கொடுக்குகின்ற போது இப்படியும் ஒரு மார்க்கமா, இப்படியும் ஒரு பண்பாடா, இப்படியும் ஒரு மனிதநேயமா என்ற ஆச்சரியத்தில் அவர்களை ஆழ்த்தி இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்குகின்ற விதத்தில், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நேசிக்குகின்ற விதத்தில் எங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் அமைய வேண்டும் என்பதையே இஸ்லாம் நோக்காக இலக்காக கொண்டிருக்கிறது. இதுவும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. திறந்து அதனுடைய பல அம்சங்கள் யதார்த்த ரீதியாகவும் தத்துவ ரூபமாகவும் நடைமுறையில் எவ்வளவு அது சாத்தியப்பாடுடையதாகவும் இரு தரப்பினர்களுக்கும் லாபத்தையும் நலவையும் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குகின்றது என்ற ஒரு அடிப்படையில் விரிவாக நோக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஐந்தாவது பண்பாடியல், உயர்ந்த குணங்கள், மனிதநேயம். இஸ்லாம் உயர்ந்த பண்பாடுகளை மிக விசாலமாக பேசுகிறது. சுப்ஹானல்லாஹ், அவற்றினுடைய ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்தால் தனித்தனியாக குத்துபாக்கல் செய்யலாம். முழு ஷரியத்துடைய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களையும் ஐந்து அடிப்படைகளில் சுருக்கி நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐந்தாவது பகுதி பண்பாடியல், அஹ்லாக்கியாத். பண்பாடியல் என்று சொல்லுகின்ற போது தன் குடும்பத்தோடு மாத்திரமல்ல, குடும்பத்தின் வட்டத்தை தாண்டி எல்லா முஸ்லிம்களுடனும் உயர்ந்த பண்பாட்டுடன், மனித நேயத்துடன், நல்லொழுக்கத்துடன், உதவி மனப்பான்மையுடன், இரக்க சிந்தனையுடன், நளின சுபாவத்துடன் நாங்கள் நடக்க வேண்டும் என்று இஸ்லாமியங்களை வழிகாட்டுகிறது, வலியுறுத்துகிறது. முஸ்லிம்களுடைய வட்டம் மாத்திரம் அல்ல சகோதரர்களே, முஸ்லிம்களின் வட்டத்தையும் தாண்டி இஸ்லாமிய பண்பாடியல் என்பது முழு மனித சமூகத்தின் வட்டம் வரையும் செல்கிறது. அவர் கிறிஸ்தவ மனிதராக சகோதரராக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், பௌத்த சகோதரர்களாக இருக்கலாம். எங்களுடைய உயர்ந்த பண்பாடுகளை அவர்களோடு காட்ட வேண்டும். எங்களுடைய கொள்கை நம்பிக்கை உள்ளத்திலே, எங்களுடைய வணக்க வழிபாடு பள்ளிக்குள்ளே, எங்களுடைய நோன்பு அது எங்களுக்கு மத்தியில், எங்களுடைய ஹஜ் அது எங்களுடைய மக்கா மக்கமா நகரிலே, எங்களுடைய ஜக்காத் எங்களுக்கிடையில், பிறகு இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் அல்லாத ஏனைய சமூகத்துக்கும் இடையில் உள்ள உறவு பாலமாக அமைவது பொருளாதாரமும் இஸ்லாமிய பண்பாடியலும் சகோதரர்கள். இஸ்லாமிய பண்பாடு என்று சொல்கையில் பிற மத சகோதரர்களுடைய உள்ளங்களை கவருகின்ற விதத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும். ஒரு பொது இடத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரு பொது ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரு பாடசாலையில் கடமையாற்றுகிறோம், ஒரு கிளாஸிலே வகுப்பிலே மாணவனாக படிக்குகிறோம், அல்லது ஒரு பொதுவான ஒரு பஜாரிலே நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், ஒரு பஸ்ஸிலே, ட்ரெயினிலே, ஒரு பிளைட்டிலே, ஒரு ஏர்போர்ட்டிலே நாங்கள் இருக்குகிறோம், இந்த இடங்களில் தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொண்டு பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையை மனதிலே கொண்டு உதவிக்கரம் நீட்டுவதும், அவர்களை மதித்து அவர்களிடத்திலே அவர்களுடைய உள்ளத்தை வெல்லுகின்ற விதத்தில் நடந்து கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. இஸ்லாமிய பண்பாடுகள் உயர்ந்த நற்குணங்களுக்கு மிம்பர் மேடைகளில் பேச்சாளர்கள் வார்த்தை வடிவம் கொடுக்கலாம், எழுத்தாளர்கள் எழுத்து வடிவம் கொடுக்கலாம், ஆனால் அந்த உயர்ந்த பண்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்குகின்ற கடமைப்பாடு எல்லோருக்கும் இருக்குகிறது. ஒரு த்ரீ வீலர், ஆட்டோ ஓட்டுகின்ற ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், பிற மதத்தவர்களோடு நாங்கள் புலங்குகின்ற போது நான் ஏறினால் ஒரு முஸ்லிமான ஒருவருடைய ஆட்டோவில் நான் ஏற வேண்டும். ஏன்? அவர்கள்தான் நியாயமான விலை எடுப்பார்கள். ஏதாவது மறந்து போனையோ பேசையோ பேகையோ வைத்து விட்டால் கூட முஸ்லிம்கள் அடுத்தவர்களுடைய பொருளில் கை வைக்க மாட்டார்கள், அதை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள், எங்களை தேடி கொண்டு வந்து தந்து விடுவார்கள். இவற்றை பேச்சால் அல்ல, செயலால் உலகத்துக்கு நாங்கள் காட்ட வேண்டும். நான் வாங்கினால் முஸ்லிம்களிடத்தில் தான் வாங்குவேன். ஏன்? அவர்களுடைய வியாபாரத்தில் கலப்படம் இல்லை, ஏமாற்றுதல் இல்லை, அளவை நிறுவை கூடினாலும் குறையாது. நான் ஒரு கடை திறக்க இருக்கிறேன், ஒரு அந்நிய மதத்தவர் கடை திறக்கிறார் என்றால் அவர் மனசில் நினைக்க வேண்டிய ஒரு முஸ்லிமான ஒரு அக்கவுண்டர், ஒரு முஸ்லிமான ஒரு ஸ்டாஃப் எனக்கு கிடைக்க மாட்டாரா? ஏன்? அவர்கள்தான் பொறுப்புணர்ச்சி உள்ளவர்கள், நம்பிக்கையானவர்கள். அவர்களை போன்ற நேர்மையான நம்பிக்கையானவர்கள் வேறு எந்த மதத்திலும் கிடைக்க மாட்டார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். உண்மையில் வரலாறு நெடுகிலும் முஸ்லிம்களுடைய அடையாளமாக இவைகள் தான் இருந்திருக்கிறது. முஸ்லிமா பொய் சொல்ல மாட்டார், முஸ்லிமா ஏமாற்ற மாட்டார், அவர் முஸ்லிமா நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார், முஸ்லிமா கொடுத்த வாக்கை மீற மாட்டார். இதுதான் இஸ்லாமிய சமூகத்தின் அடையாளமாக இவ்வாறுதான் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். மனித படைப்புகளையும் தாண்டி இஸ்லாமிய பண்பாடியல் மிருகங்களின் வட்டம் வரை போகுகிறது. மிருகங்களுக்கும் சரியத்துண்டு. வீட்டிலே கோழி வளர்க்குகிறீர்களா, ஆடு வளர்க்குகிறீர்களா, மாடு வளர்க்குகிறீர்களா, பறவைகளை வளர்க்குகிறீர்களா, பூனையை வைத்திருக்கிறீர்களா, ஃபிஷ் டேங்க் மீன் பெட்டியிலே மீன்களை வளர்க்குகிறீர்களா, புறாக்களை வளர்க்கிறோமா? அதற்கும் சரியத்துண்டு சகோதரர்களே. இஸ்லாமிய பண்பாடு குடும்பத்தை தாண்டி, முஸ்லிம்களை தாண்டி, மனித சமூகத்தை தாண்டி, மிருகங்கள், பறவைகள், மீனினங்கள் இவற்றுக்கும் சரியத்துண்டு. வளர்க்கலாம், அதற்கான சட்டதிட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களையும் தாண்டி மரம் செடிகொடி வரையும் சரியத்துண்டு. மரம் செடிகொடிகளுக்கும் சரியத்துடைய வழிகாட்டல்கள் உண்டு. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அந்த முழுமையான மார்க்கத்தில் நாங்கள் முழுமையாகி விட வேண்டும் என்பது ஆரம்பத்தில் ஓதிய அந்த மூன்று வசனங்களுடைய கட்டளைகளும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லோரும் தன்னைத்தானே பேசுகின்ற நானும் தான், நீங்களும் தான். தன்னைத்தானே சிந்தித்து எந்த விடயத்தில் நான் குறைபாடு உள்ளவனாக இருக்கிறேன், குடும்ப வாழ்க்கையில் சகோதரர்களோடு நான் பிரச்சனை பட்டுக் கொண்டிருக்கிறேன், காணிக்காக பூமிக்காக இந்த உறவுகளை துண்டித்து வாழுகிறேன், நான் என்னிடத்திலே வேலை செய்கின்ற வேலையாட்களுக்கு அநியாயம் செய்கிறேன், உரிய நேரத்தில் பணத்தை கொடுப்பது கிடையாது, நன்றாக வேலை வாங்குகிறேன், கூலி கொடுப்பதில் கள்ளத்தனம் கஞ்சத்தனம் காட்டுகிறேன், எங்கே என்னுடைய குறைபாடு இருக்குகிறது என்று தேடி தேடி நானும் நீங்களும் எங்களை திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பரிபூர்ணமான முஸ்லிம்களாக, இறையற்றமுடைய முஸ்லிம்களாக, நல்ல பண்பாடுகள் மனித நேயமுடைய இஸ்லாமிய சமூகமாக ஆக்கருள்வானாக. இந்த ஊருக்கு எல்லா வகையான ஹைறுகளையும் வரக்கத்துகளையும் அல்லா தந்தருவானாக. எல்லா குடும்பங்களிலும் செழிப்பையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவானாக. எங்களுடைய சம்பாத்தியங்களை ஹலாலானதாக வரக்கத்துடையதாக ஆக்கி அருள்வானாக. எல்லா வகையான ஆபத்துகள், அழிவுகள், முசீபத்துகள், சோதனைகளை விட்டும் எமது ஊரையும் எமது குடும்பங்களையும் என்னையும் அல்லாஹ் பாதுகாத்தருவானாக. இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை அல்லாஹ் உண்டாக்குவானாக. அல்லாஹ் உலகெங்கும் முஸ்லிம்களுடைய எல்லா நாடுகளிலும் சாந்தி சமாதான நிம்மதி ஏற்படுத்துவாயாக. உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acnyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.